ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல். வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியணைகள் போற்றி. திருச்சிற்றம்பலம் பெரியோர்களே, குருநாதர் திருவாதவரடிகளுடைய புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குருநாதர் திருவாதவரடிகள் திருப்பெருந்துறையிலே தன்னை ஆட்கொள்ள வந்த கருணைக்கடலாகிய ஆத்மநாத சுவாமியினுடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறார். பெருமான் திருப்பெருந்துறை என்ற திவ்ய க்ஷேத்திரத்திலே வேதமே குருந்த மரமாக விளங்குகின்றது. அந்த மரத்தின் மூலத்திலே அடியிலே ஒளிசை மாறுடமாக மனித உருவத்திலே இரண்டு திருக்கரங்களோடு 999 சீடர்கள் புடைசூழ சின்முத்திரையோடு பெருமான் அமர்ந்திருக்கின்றான். கையிலே சிவஞான போதம் என்ற நூலினை தாங்கியிருக்கின்றான் என்று நம்முடைய இந்த புராண ஆசிரியர் கூறுகின்றார். வந்திருக்கின்ற நம்முடைய குருநாதருடைய அதிதீவிர பக்குவத்தை பார்த்து ஆன்மநாத பெருமானுடைய தலைமைச் சீடராக இருக்கின்ற ரௌக்ஷாயனர் என்ற பெரியவர் கனவு நிமித்தம் போன்ற காரணங்கள் பற்றாது தீவிர அதிதீவிர சக்தி நிபாதம் கொண்டிருக்கின்ற இந்த உயிரினை குருநாதா தாங்கள் உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய பெருமானம் அதற்கு இசைந்தார். அந்த தீக்ஷா கிரகம் இன்றைக்கு ஒரு பூர்வாங்க நடக்கிறது நம்ம ஊரில். நாளைக்கு காலையில் ஒருத்தருக்கு சிவாச்சாரியராக தீக்ஷா ஆக போகிறது. அதற்கான காரணங்கள் அது காரியங்களாக இங்கே ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு ஒரு தீக்ஷா கிரகம், தீட்சை செய்ய வேண்டிய ஒரு குடில் திருக்கோயில் பெருமான் எழுந்தருள்வதற்கென்று ரௌக்ஷாயனர் அமைத்தார். அந்த கோயிலிலே பெருமான் எழுந்தருளினான். அந்த பெருமானுக்கு நம்முடைய குருநாதர் நள்ளிரவிலே பூசைகள் செய்தார். செய்து அவரை அரிச்சித்து கையிலே ஒரு திருமலரோடு நிற்கின்றார். தொடர்ந்து பெருமானுடைய இசைவு பெற்று அரிச்சிப்பதற்காக என்ற வரையில் பார்த்தோம். பொற்றவி சிடையேமேவும் புண்ணியன் திருமுன் பயும்போது உற்ற கையுடனே வாதவூரர் அங்கு இருந்த பின்னர் என்று வரிசையன் 102 பாடல். திருப்பெருந்துறை அந்த சர்க்கத்தில் 54 பாடல். பெருமான் பலவிதமான தீட்சைகளையும் நம்முடைய குருநாதனுக்கு செய்கின்றான். அதில் முதலிலே நயன தீட்சை செய்தான், அருட்கண்ணால் பார்த்தான் என்று பார்க்கின்றோம். அருட்கண்ணால் பார்த்தல் முதல் தீட்சை. பிறகு வாசக தீட்சை, ஸ்பரிச தீட்சை என்பன நிகழும். பெருமான் அருட்கண்ணால் பார்ப்பதனால அந்த தீட்சையினுடைய கிரியா அம்சத்தினாலே 6 விதமான அத்வாக்கள் சுத்தி பெறுகின்றன என்ற பொருளை அடுத்த பாடலிலே சொன்னார். அந்த 6 அத்வாக்கள் சுத்தி பெற்ற காரணத்தினாலே அதன் விளைவு என்ன என்று கேட்டால், சஞ்சிதம் என்ற வினையானது தீர்ந்து போகும். சஞ்சிதம் என்பது ஈட்டி வைத்திருக்கின்ற வினை, அது தீர்ந்து போகும். 6 அத்வாக்கள் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்ப்போம். அத்வா என்ற வடமொழி சொல்லுக்கு வழி என்பது பொருள். நம்முடைய சைவம் என்ன சொல்லுதோ அது ரொம்ப ரகசியமானது. பெருமானுக்கு வழியாக இருப்பதே தடையாக இருக்கும், அதனை நாம் வழியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பெருமானுக்கு வழியாக இந்த உலகம் இருக்கின்றது. ஆனால் சக்தி நிபாதம் ஏற்படாத வரையிலும் பெருமானை சென்று அடைவதற்கு வழியாக படைக்கப்பட்ட உலகம் தடையாகத்தான் திகழும். அந்த தடையாக திகழ்கின்ற உலகத்தினுடைய தடையாக இருக்கின்ற தன்மையினை குருநாதன் தன்னுடைய தீட்சையினாலே போக்கியருளுவான். தீட்சையினாலே எந்த ஒரு பொருளும் அழிவு பெறாது, அது மாறி அமையும். புதிதாக ஒரு ஊருக்கு ஒரு தெருவுக்கு குடி போகிறோம். எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்மக்கிட்ட யோசித்து பழகுவாங்க. ஒரு சிலர் நமக்கு பகைவர்களாக அமைவதற்கும் வாய்ப்பு உண்டு. பகைவர்களாக அமைகின்றவர்களை நாம் நல்ல விதமாக பண்பாக பழகி நண்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பகைவனுடைய பகைமையை தீர்ப்பது நம்முடைய பயிற்சியே அன்றி பகைவனை தீர்ப்பது பயிற்சியாக. நாம் இந்த உலகத்திலே உடம்பிலே படைக்கப்பட்ட பொழுது, உயிர் இந்த உடம்பிலே புகுந்த பொழுதே ஐந்து பகைவர்களோடு சேர்ந்தே பிறக்கின்றது. அந்த ஐந்து பகைவர்கள் யாருன்னு நான் சொல்ல வேண்டாம். தான் விரும்புகின்ற இடத்திற்கு நம்ம இட்டு செல்லும் கண், காது, மூக்கு, சுவைக்கின்ற நாக்கு, தொடுதலை உணர்கின்ற தோல், இந்த இந்திரியங்கள் எங்கேயோ நம்மளை அழைச்சின்னு போயிடும். நாம சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயில சாரஷா பார்க்கலான்னு வீதியில காலை வச்சிருப்போம். ஆனா பயிற்சி வழக்கத்தினால நாம் எதை பயின்றிருக்கிறோம்? பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை, பாவத்தைன்னு சொன்ன. அப்ப அந்த பயிற்சியினுடைய மிகுதியினால கண்ணு நம்ம வேற எங்கேயாவது அழிச்சின்னு போயிடும், அல்லது காது வேற எங்கேயாவது அழிச்சின்னு போயிடும். சாத்திரங்களிலே ஒவ்வொரு புலன் வசப்பட்டு ஒவ்வொரு விலங்கினமோ பறவையினமோ உயிரினமோ அழிவதற்கு உதாரணங்கள் சொல்கிறார்கள். பார்வையினாலே விட்டில் பூச்சி அழிகின்றது, ஸ்பரிசம் தொடு உணர்ச்சினாலே யானை அழிகின்றது, சுவை உணர்ச்சியினாலே துண்டிலை கடித்து மீன் அழிகின்றது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒவ்வொரு புலனாலேயே இந்த உயிர்கள் அழியும் பொழுது ஐந்து புலன்களும் ஒரு சேர அமைய பெற்றிருக்கின்றன நம்மிடத்தில். நாம் அழிவதற்கு வாய்ப்பு ஐந்து மடங்கு, நாம் அழிவதற்கு வாய்ப்பு ஐந்து மடங்கு. அந்த நிலையிலே அன்றாடம் இறைவனை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற ஐந்து இந்திரியங்களுக்கும் சாத்திரத்தில் என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்கள்? ஞானேந்திரியங்கள்னு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். நம்மை பெருமானுடைய ஞானத்தை பெறவிடாது எங்கேயோ இட்டு செல்கின்ற இந்த இந்திரியங்களுக்கு நூலிலே என்ன பெயர் இருக்கின்றது? ஞானேந்திரியம் என்று பெயர் இருக்கின்றது. ஞானத்தை ஈட்டுவிக்கின்ற இந்திரியம். இந்த இந்திரியத்தினாலே நாம் ஞானத்தை பெறலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று அறிகின்றோம். அப்பொழுது உண்மையிலே இவை படைக்கப்பட்ட கொள்கை, தாற்பரியம், குறிக்கோள் ஞானத்தை பெறுவதுதான். ஆனால் அந்த ஞானத்தை பெறுகின்ற குறிக்கோள் என்று நிறைவேறும் என்று சொன்னால் இந்திரியங்களில் இருக்கின்ற தோஷம் நீக்கப்பட வேண்டும். அது தீட்சையினாலே நீக்கப்படும். அத்வா என்பது ஆறு. உலகமே இரண்டு விதமா இருக்கு, சப்த பிரபஞ்சம் என்றும் அர்த்த பிரபஞ்சம் என்றும் இரண்டாக உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அர்த்தம் என்றால் பொருள், ஆப்ஜெக்ட். சப்தம் என்றால் பெயர், நேம். உலகத்திலே இருக்கின்ற படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் உண்டு. நாம் அறிகின்றோமோ அறியவில்லையோ ஒரு பெயர் உண்டு. பெயர் உண்டு என்று வேதம் சொல்கின்றது. ஏனென்றால் பிரம்மன் உலகத்தை படைக்கும் பொழுது ஒரு பொருளை படைக்க விரும்பினால் அந்த பொருளின் பெயரை சொல்லி படைத்தான். இப்போ ரோஜா என்றால் அது ஒரு மலர். பிரம்மதேவன் ரோஜான்னு சொன்னால் ரோஜாப்பூ உண்டாகும், யானைன்னு சொன்னால் யானை உண்டாகும். லெட் தேர் பி லைட் என்று கடவுள் சொன்னார், சூரியன் உண்டானான் என்று விவிலியத்திலே சொல்கிறார்கள். அப்பொழுது எல்லா பொருள்களுக்கும் பெயர் இருக்கின்றது. அந்த பெயர் வந்து சப்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். அந்த பெயரினாலே சுட்டப்படுகின்ற பொருள் அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். அதில் சப்த பிரபஞ்சம் என்பது மூன்று அத்வாக்களாக இருக்கின்றது. அத்வானா வழி, பெருமானை சென்று அடைகின்ற வழி. அது என்னென்ன அத்வான்னு கேட்டால் வர்ணாத்வா, பதாத்வா, மந்த்ராத்வா. வர்ணம் என்றால் எழுத்து. வடமொழி எழுத்துக்கள் 51 எழுத்துக்களிலே உலகத்தில் இருக்கின்ற எல்லா மொழியினுடைய உச்சரிப்புகளும் அடங்கி போகும். வடமொழி அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்த மொழி. சம்யக்கிருதம் சம்ஸ்கிருதம் என்று சொல்வார்கள், செம்மையாக செய்யப்பட்ட மொழி. அது செம்மையாக செய்யப்படுவதற்கு முன்பாக அறகுறையா இருந்த நிலையில பிராகிருதம் என்று அதற்கு பெயர். பிறகு அறிஞர்கள் அதனை செம்மையாக செய்தார்கள். அவ்வாறு செம்மையாக செய்யப்பட்ட மொழியிலே அடிப்படை எழுத்துக்கள் 51. அந்த 51 வர்ணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. வர்ணம்னா எழுத்து, அக்ஷரம். அடிப்படையான பதங்கள், சொற்கள் 81 சொல்லப்படுகின்றன. அவை பதங்களாகின்ற அத்வா. மந்திரங்கள் 11. நம்முடைய நமக்கு சமய தீட்சை கொடுக்கும்போது மந்திரங்கள் 11 சொல்லிக் கொடுப்பார்கள். சம்ஹிதா மந்திரங்கள் 5, ஏனைய மந்திரங்கள் 6, சேர்த்து 11 மந்திரங்கள் என்று பார்க்கின்றோம். பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் சொல்லப்படுகின்ற 5, அதோடு சேர்த்து 6 மந்திரங்கள், 11 மந்திரங்கள். இப்ப வர்ணம், பதம், மந்திரம் என்ற மூன்றும் சப்த அத்வா, சப்த பிரபஞ்சத்தை குறிக்கின்ற அத்வா வழி. அடுத்தது அர்த்தாத்வா, அர்த்த பிரபஞ்சத்தை குறிக்கின்ற அத்வாக்கள் வழிகள் என்னன்னு கேட்டால், முதலிலே கலைகள், கலாத்வா. கலை என்பது என்னன்னா, உருவமில்லாத ஒரு பொருளுக்கு உருவத்தை எய்துவிக்கின்ற ஆற்றலுக்கு கலை என்று பெயர். சகலம் என்று சொன்னால் உருவத்தோடு கூடியது, நிஷ்கலம் என்று சொன்னால் உருவமற்றது. கலை என்ற தத்துவம் இருக்கின்றதே, அது உருவமில்லாத பொருளுக்கு உருவத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அந்த கலைகள் 5 என்று சொன்னார்கள். அடுத்தது தத்துவங்கள், தத்துவங்கள் 36 உங்களுக்கு தெரியும். சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24. ஆக 36 தத்துவங்கள் முதல்ல, அப்புறம் கலைகள், அப்புறம் புவனங்கள். இவற்றினால் படைக்கப்படுகின்ற கான்கிரீட்டான வேர்ல்ட்ஸ், 224 புவனங்கள். இந்த 224 புவனங்களிலும் அவரவர் வினைக்கு ஏற்ப உயிர்கள் படைக்கப்படுகின்றன என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த 224 புவனங்களிலே இருக்கின்ற உயிர்களுக்கும் முக்தி பேரு உண்டு. அந்த முக்தி பேரை எவ்வாறு எய்தும் என்று கேட்டால், எந்த ஒரு உயிராயிருந்தாலும் அந்த உயிருக்கு ஒரு குருநாதன் தோன்றி நயனதீட்சை செய்து கடவுளை எய்துவிக்கின்ற வழியினை தூய்மை செய்து கொடுப்பான், அத்வசுத்தி ஏற்படுத்துவான். அந்த அத்வசுத்தி ஏற்படுத்தின உடனே அந்த வழியிலே நடந்து இறைவனை அடைய வேண்டும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நம்முடைய பெருமானுடைய கோயிலுக்கு வருவதற்கு 6 வழிகள் இருக்கின்றன. 6 வழிகளிலும் கல், கண்ணாடி இப்படியா இருக்குது. ஆனால் அதுதான் வழி. இந்த வழியில் வந்து தான் பெருமானுடைய கோயிலுக்கு வரணும். இப்போ குருநாதர் என்ன பண்ணுறார், அந்த வழியில் நாம் சிரமமின்றி வருவதற்காக அந்த வழியினை சுத்தம் செய்கின்றார். அங்கே கல்லோ முள்ளோ கண்ணாடியோ இல்லாமல் சுத்தம் பண்ணிடுறார். ஆனால் அதுதான் வழி. அதே போல படைக்கப்பட்ட உலகமாகின்ற அத்வாக்களினால் ஆகின்ற சப்த அர்த்த பிரபஞ்சம்தான் கடவுளை எய்துவிக்கின்ற வழி. அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், கடவுளை உணர்ந்தவனுக்கும் உலகம் மறையாது தோன்றும் என்று திருமந்திரத்தில் சொல்றார், உணர்வுடையார்க்கு உலகமும் தோன்றும். ஆனால் அவன் அந்த உலகத்திலே மயங்க மாட்டான், கட்டுப்பட மாட்டான். ஆனால் மெய்யுணர்வு இல்லாதவன் உலகத்திலே கட்டுப்பட்டு நின்று விடுவான். இப்ப கடவுள் படைத்திருக்கின்ற இல்லறம் துறவரம் இரண்டுமே கடவுளை எய்துவிக்கின்ற வழிதான். அடியார்கள்லாம் இல்லறத்தை கடைபிடித்து இறைவனை அடைந்தார்கள். இளையான்குடி மாறன் நாயனாரோ, இயற்பகை நாயனாரோ, மெய்ப்பொருள் ஆரோ, சிறுத்துண்ட நாயனாரோ இல்லறத்தை கடைபிடித்து இறைவன் அடைந்தார்கள். அப்புதடிகள், நமினந்தடிகள் என்று பார்க்கலாம். துறவரத்தை கடைபிடித்து இறைவன் அடைந்திருக்கிறார்கள், மூர்த்தி நாயனார், அப்பர் பெருமான் என்று பார்க்கின்றோம். ஆனா இல்லறத்தில் இருந்தும் கட்டுண்டு கடவுளை அடையாது தவிப்பவர்கள் அநேக பேர்கள் இருக்கிறார்கள். துறவரத்தில் இருந்தும் அதில் கட்டுண்டு கடவுளை அடைய முடியாது தவிக்கின்றவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆகவே வழியிலே ஆபத்து இருக்கின்றது. அதனை சொன்னார் திருமந்திரத்திலே, நெறியை படைத்தான், நெருஞ்சில் படைத்தான். இப்ப குருநாதர் என்ன செய்யறாரு, இந்த வழியில் தான் நீ வர வேண்டும். ஆனால் அந்த வழியிலே நீ எளிமையாக இன்பமாக பெருமானை அடைவதற்கான அந்த தூய்மையை நான் உனக்கு செய்து தருகின்றேன் என்று அத்வசுத்தி என்பது குருநாதருடைய நயன தீட்சையினாலே கிட்டுகின்றது என்பதை இந்த அடுத்த பாடல்ல 55 பாடல்ல சொன்னார். மந்திரம் பதங்கள் வண்ணம் புவனங்கள் தத்துவங்கள் 5 நற்கலைகள் என்னும் அறுவகை அகற்றி அகற்றி நீக்கின்னு வருது. நீக்கி என்பதற்கு நேர்மையான பொருள் தூய்மை செய்து என்பது பொருள். பகையாக இருக்கின்ற தன்மையினை மாற்றி இல்லாமல் செய்துன்ற பொருள் கொள்ளக்கூடாது, இடத்திற்கு தகுந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டும். அகற்றுதல் என்பது அதனுடைய தூய்மையற்ற தன்மையை போக்குதல். அந்த சிந்தனை கரிய மேலை சிவத்துடன் அறிவு சேர பெருமான் எங்கிருக்கின்றான், சகசிராரத்திலே வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட நிலையிலே பெருமான் இருக்கின்றான். அந்த சிவ பரஞ்சுடரோடு இந்த உயிரானது குருநாதன் சேர்த்து வைக்கின்றான். அந்த இன்பத்தை ஒரு முறை காட்டி விடுகின்றான். ருஜி கண்ட பூனை மீண்டும் பால் கொடுப்பானா அப்படின்னு வந்து நிற்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, ஒருவன் ஒரு மயிலுக்கு இன்று மாலை 5 மணிக்கு சிறிது அபின் கொடுத்தானான், அதை உண்டு அது கழித்ததான். அடுத்த நாள் கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு வந்து நின்றுச்சான் வாசல்ல. மாலை 5 மணி, அதுக்கு கடிகாரம் கட்டல கையில. இருந்தாலும் இவர் அந்த அவர் நமக்கு திரும்பவும் அதை கொடுப்பாரோ என்று. அதுபோல குருநாதர் என்ன செய்வார், உயிரினுடைய தகுதியை மீறி தன்னுடைய தகுதியே உயிருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து தன் தகுதியை உயிரின் தகுதியாக பாவித்து தான் அடைந்த அந்த சமாதி இன்பத்தை உயிருக்கு உணர்த்துவார். இது எப்படின்னா, ஒரு குழந்தை அம்மா இடுப்பில் இருந்துக்கிட்டு இங்கே எங்கேயும் போகிற மாதிரி, அதுவாக நடந்து போக தெரியாது. ஆனால் அம்மா தூக்கிட்டாங்கன்னா இட் கேன் ட்ராவல் எனி டிஸ்டன்ஸ். அதுபோல குருநாதன் தன் தவத்தினாலே இந்த சீடனுக்கு அந்த இன்பத்தினை அளித்தல், அது தீட்சையில் சாத்தியமாக ஆகும் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு நம்முடைய சகஸ்ராரம் அதற்கு மேல் துவாதசாந்தத்திலே இருக்கின்ற அந்த பரமேஸ்வரன் கூட இந்த உயிர் சேரும்படியாக நயன தீட்சை செய்வான், அத்வாக்களை சுத்தி செய்து நயன தீட்சை செய்வான். சிந்தனை கரிய மேலே சிவத்துடன் அறிவு சேர பந்தனை ஒழிவார் தம்மேல் பரிந்து அருட்பார்வை செய்து மிகுந்த இரக்கத்தோடு திருவருளோடு ஆன்ம குருநாதர் நம்முடைய குருநாதர் மீது அருட்கண் நோக்கம் செய்தார் என்று பார்க்கின்றோம். அடுத்தது வாசக தீட்சை செய்கின்றார். வாசக தீட்சை ரொம்ப முக்கியம். எந்த தீட்சையிலையும் ஒரு மந்திரத்தை எடுத்து கொடுத்தல். அந்த வாசக தீட்சை எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு வாசகம்னா எது, திருவாசகம் தான். வாசகம் என்றால் திருவாசகம். வாசக தீட்சைனா வாயினால் சொல்கிற தீட்சைன்னு அர்த்தம். திருவாசகமே ஒரு தீட்சை தான். இன்றைக்கு நம்முடைய குருநாதர் கூட நம்ம பேசணும்னு சொன்னால் அவரை நம்ம இப்போ பார்க்க முடியாது. அவர் பெருமான் திருவடியில் 2.5 கலந்து போனார். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நிலையிலும் நம்முடைய குருநாதருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கருத்து என்ன, கொள்கை என்ன என்பதை அறிவதற்கு திருவாசத்தை புரட்டினா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி அப்பர் பெருமான் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய திருமுறைகளை பார்த்தா தெரியும். அதில் இருக்கும் இறைவனை அடைகின்ற வாழ்க்கையினை நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே நாம் எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நமக்கு ஒரு ஐயம் வருது. அப்படிப்பட்ட நிலைகளை விவரிக்கின்ற பெரிய புராணம் செக்குலார் பெருமான் என்ன கூறுகின்றார், அவர் காட்டுகின்ற வழி என்ன என்று ஒரு முறை பெரிய புராணத்தை பாராயணம் பண்ணி பார்த்தோம்னா அதில் தெரியும் வழி. அப்பொழுது ஒருவருடைய வாய்மொழி என்பது அவர் அருகில் இல்லாத பொழுது அவர் அருகிலிருந்து செய்கின்ற உதவியை செய்கின்றது. பெரிய புராணம் நமக்கு என்ன உதவி செய்யுதுன்னா, நம்ம சந்தேகத்தை நேரடியாக செக்குலார்ட்ட கேட்க வேண்டாம், பெரிய புராணத்தை படித்தா தெரியுது. திருவாதவருடைய கருத்து திருவாசத்தில் இருக்கு, அப்பர் பெருமானுடைய கருத்து தாண்டகத்தில் இருக்கு, சம்பந்த பெருமானுடைய கட்டளைகள் அவருடைய திருவுரைகளிலே இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். அதுபோல குருநாதன் எப்பொழுதுமே சீடன் அருகிலே இருக்க மாட்டான். ஆரம்பத்திலே தீட்சை கொடுக்கும்பொழுது குருநாதன் எப்படி இருக்கிறார், ஒரு குழந்தையை தாய் தன் இடையிலே தூக்கிக் கொள்வதை போல தூக்கிக் கொள்கின்றார். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், அவள் என்ன பண்ணுவா, கீழே விட்டுட்டும் போயிடுவா, இல்லை துணியில் போட்டு உறங்க வைத்து விட்டு போய்விடுவாள், இல்லை ஒரு தூணில் கட்டி போட்டுட்டு போயிடுவாள். நாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் கருங்கல் தூண் உண்டு, இவ்வளோ பெருசாக கிடையாது, சின்னதாக உண்டு. வாசலில் இறங்கினா பெரிய சாக்கடை இருக்கும், பாதாள சாக்கடை கிடையாது, அப்போ அகலமான சாக்கடை அந்த சாலையில் ரெண்டு பக்கமும் இருக்கும், குழந்தை விழுந்தா தெரியாது. அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒன்று தான் வச்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா தூணில் கட்டி போடுவாங்க. எங்களெல்லாம் கட்டி போட்டு தான் வளர்த்தாங்க. கட்டி போட்டுருக்கிறத உணரும் போது தான் நாங்கள் அழுவோம், இல்லைன்னா ஏற்ற மாதிரி பொறியே கடலை ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க, பொறிக்கி தின்னு சிவன் சிவனியன்னு இருக்கு. அதுபோல் குருநாதன் எப்பொழுதும் அருகில் இருந்து காக்க முடியாது. அதனால் தான் அருகிலிருந்து செய்கின்ற உதவியினை இந்த மந்திரம் செய்யட்டும் என்று ஒரு மந்திரத்தை கொடுப்பான். அந்த மந்திரம் தான் குருநாதன். குருநாதன் நமக்கு எந்த ஐந்தெழுத்தை கொடுக்குறாரோ அது நமக்கு குருநாதன். குருநாதன் கொடுக்குற மந்திரம் குருநாதனாக காட்சி அளிக்கும் என்பதை திருவாசகம் நமக்கு உறுதி அளிக்கின்றது. நம்முடைய குருநாதருக்கு அவருடைய குருநாதர் ஓங்காரத்தை உபதேசித்தார் என்பது அடியனுடைய கருத்து. அது எப்படி தெளிவாகின்றது அப்படின்னு கேட்டால், உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, என் உள்ளத்திலே ஓங்காரமாய் நிற்கின்ற மெய்யா என்று கோகிழியாண்ட குருமணியை அவர் விளிக்கின்றார் இல்லையா. கோகிழி என்ற திருத்தலத்திலே தன்னை வைத்து ஆட்கொண்ட குருமணியாகின்ற ஆன்மநாத சுவாமியை பார்த்து விழிக்கும் பொழுது உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யான்னு கூப்பிடுறார். ஆகவே குருநாதன் நமக்கு அளித்த அந்த மந்திரமாக குருநாதனே உள்ளத்திலே காட்சி தருகின்றான். அப்பொழுது குருநாதன் வேறு இல்லை, அந்த மந்திரம் வேறு இல்லை. குருநாதன் எப்பொழுதும் நம்ம பக்கத்தில் இன் ஃப்ளஷ் அண்ட் பிளட், உடம்போடு நம்மை தீண்டுகின்ற அளவில் இருக்க மாட்டான். குருநாதன் கூட சேர்ந்து வாழ்வது என்பது பெரிய பாக்கியம். அவ்வாறு சேர்ந்து வாழ்கின்ற காலத்திலே அவனை நாம் பூசிக்கலாம், அவன் மீதி வைப்பதை நாம் நேசிக்கலாம், அவனுடைய நிர்மாலயத்தை நாம் உண்டு அவன் அருளை பெறலாம். ஆனால் பிரிவு என்பது இந்த உலகத்திலே என்றைக்குமே உண்டு. எந்த ஒரு புண்ணியம் குறைய குறைய நம்ம பிரிந்து போவோம். அந்த பிரிகின்ற நிலையிலே நம்ம அந்த பிரிவினை ஆற்றி இருப்பதற்கு வழி என்னன்னு கேட்டால், இந்த வாசக தீட்சை. வாசக தீட்சை இல்லை என்றால் அந்த தீட்சையானது நிறைவு பெறாது. நயன தீட்சை இருக்கின்றது, ஸ்பரிச தீட்சை இருக்கின்றது, ஆனால் வாசக தீட்சை இல்லை என்றால் தீட்சை நிறைவு பெறவில்லை என்று பார்க்கின்றோம். மந்திரம் எடுத்து கொடுக்க வேண்டும். ஆகவே ஆன்மநாத குரு நம்முடைய குருநாதருக்கு ஒரு மந்திரத்தை எடுத்து கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அது என்ன மந்திரம் என்பதை இந்த புராணம் சொல்லுது. சிவாய நம என்ற மந்திரம்னு சொல்லுது. இது கடவுள் மா முனிவர் எழுதிய திருவாதிரிகள் புராணம். பழைய திருப்பெருந்துறை புராணம் என்று ஒரு புராணம் இருக்கின்றது. புதிய திருப்பெருந்துறை புராணம்னு ஒன்று இருக்கு. புதிய திருப்பெருந்துறை புராணம் என்பது வித்வான் மீனாட்சிந்திரம் பிள்ளை பாடியது. பழைய திருப்பெருந்துறை புராணம் என்பது சுந்தரலிங்க தம்பிரான் என்று திருவாவடுதுறை தம்பிரான் ஒருவர் அவர் பாடியது, சுந்தர முனிவர் பாடியது. அந்த பழைய திருப்பெருந்துறை புராணம் என்பது வடமொழியிலே இருக்கின்ற திருப்பெருந்துறை புராணத்தினுடைய மொழிபெயர்ப்பு. அதை தான் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ்னு எடுத்துக்கிறாங்க. சுந்தர முனிவர் பாடிய புராணம் தான் அந்த புராணத்திலே அவர் என்ன சொல்கின்றார்னா, பெருமான் நமசிவாய என்ற மந்திரத்தை எடுத்து கொடுத்தான். அவர் எடுத்து கொடுத்த காரணத்தினாலே பெருமான் எடுத்து கொடுத்த மந்திரத்தை வைத்து அவர் திருவாசகம் பாட ஆரம்பித்தார் என்று பழைய திருப்பெருந்துறை புராணம் சொல்லுது. அந்த பழைய திருப்பெருந்துறை புராணத்தில் திருவாசக உண்மை என்று ஒரு பகுதியை அந்த புராண ஆசிரியரே எழுதி சேர்த்திருக்கிறார். சிவபுராணத்திலிருந்து அச்சோப்பதிகம் வரையிலும் 51 பதிகங்களுக்கும் அந்த பதிக பொருள் என்ன, அதனுடைய சாத்திர பொருள் என்ன என்பதை சுருக்கி பாடலாக கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமசிவாய என்ற மந்திரத்தை குருநாதன் எடுத்து கொடுத்தான், அதை வைத்து அவர் பாட ஆரம்பித்தார். அவர் கருத்து சிவபுராணம் தான் முதல்ல பாடினார், அது குருநாதன் தீட்சை கொடுத்த உடனேயே பாடிட்டார். என்ற கருத்தில் ஒரு புராணம் சொல்லுது. பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிழாடர் புராணம் பெருமான் ஐந்தெழுத்தை எடுத்து கொடுத்தான்னு சொல்லுது. ஐந்தெழுத்துன்னு சொல்லி விட்டுறாரு. அது நம்ம சிவாயவா சிவாய நமவா அப்படிங்கிறதுக்குள்ள போல. பிறகு பெருமானே சொன்னான், நீ பழுதிலாத சொன் மணிகளினாலே என்னை பாடுவாயாக என்று பணித்த பிறகு இவர் பாடினார், சிவபுராணம் பாடினார் என்று பரஞ்சோதி முனிவர் சொல்றார். இந்த புராணத்தில் அவர் நம்முதல் ஓதிக்கொண்டு வந்திருந்தார், அதை பெருமான் சிம்முதல் ஓதுவதற்காக மாற்றி தீட்சை அளித்தான் அப்படின்னு கடவுள் மாமனிவர் சொல்றார். அடியனுடைய கருத்து இந்த மூன்றுக்கும் மாறானது. என்ன கருத்துங்கிறத திருவாசகத்தினுடைய அந்த அகச்சான்றுகளை கொண்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் புராணம் என்ன சொல்லுது, இந்த புராணம் என்ன சொல்லுது அப்படிங்கிற பாட்டை விளக்கிட்டு சொல்றேன். எவர்க்கும் மெய்ஞானமாம் அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி. எல்லோருக்கும் உண்மையானத்தை தருவது அஞ்செழுத்து தான். அந்த அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி அப்படின்னு அர்த்தம். ஒரு இலை, இலையில தொடுகறிகள்லேருந்து பருப்புலேருந்து பாயசத்துலேருந்து பச்சடியிலேருந்து அப்பெல்லாம் கருவணா தொகையல் வறுவல் எல்லாம் பரமாறிட்டாங்க. சோறு பரமாறலன்னா சோறு தானே முக்கியம். கடைசியா சோறு பரமாறுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பரமாறுவதற்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பொறுமையா எதனால இருக்கிறோம், சோறு பரமாறுவாங்கன்னு. அப்ப சோறு பரிமாறவில்லை என்றால் அது மாகேஸ்வர பூஜையாக ஆகாது, உணவிட்டதாக ஆகாது. அந்த எது சிறப்போ, எது இல்லாமல் ஒரு கிரியை நிறைவு பெறாதோ அதனை சிறப்பு உண்மையினாலே சொல்வார்கள். உண்மைக்கு பல பொருள் உண்டு. இறந்தது தழுவுதல், எதிரது தழுவுதல், இழிவு சிறப்பு, உயர்வு சிறப்புன்னு இருக்கு. இது உயர்வு சிறப்பு உண்மை. அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டின்னா எத்துணை தீட்சைகள் செய்தாலும் அஞ்செழுத்தாகின்ற மந்திரத்தையும் எடுத்து கொடுத்தால்தான் தீட்சை நிறைவு பெறும். கடைசியில் சோறு பரிமாறி ஆகணும். அது பரிமாறுவதற்கு முன்பு மற்றதெல்லாம் பரிமாறலாம். அதே போல அஞ்செழுத்தை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி இறைவன் அஞ்செழுத்தை உபதேசம் பண்ணினார். அந்த அஞ்செழுத்து எப்படிப்பட்டதுன்னா எவர்க்கும் மெய்ஞானமாம் என்று சொன்னார். எவர்க்கும் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், ஒருவன் கல்வி கேள்வி ஒழுக்கம் குலப்பிறப்பு செல்வம் அனைத்திலும் உயர்ந்தவனாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு அஞ்செழுத்து உபதேசமாகவில்லை என்று சொன்னால் இந்த பிறவி அவனுக்கு வீண். ஆகவே எவர்க்கும் என்பது ஏனியில உச்சங்களில் இருக்கிறவனுக்கும் குறிக்கும். ஒருவன் கல்வி கேள்வி ஒழுக்கம் குலப்பிறப்பு செல்வம் எல்லாத்திலையும் மட்டமாக இருக்கிறான், கீழ் ஜாதியில் பிறந்திருக்கிறான், ஸ்கூலுக்கே போனதில்லை, அன்னாடங்காட்சியாக இருக்கிறான். ஒழுக்கமாக எப்படின்னா சார்ந்தார் பக்கம் ஒழுக்கமாக இருப்பான், அவ்வளவுதான். குலத்திற்கேற்ற ஒழுக்கம்தான் இருக்கும். அவன்கிட்ட உயர்ந்த ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஐந்தெழுது உபதேசமாகிவிட்டது என்று சொன்னால் அவன் பெருமான் திருவடியை பெறுவான். எவ்வளவு தகுதி இருந்தாலும் ஐந்தெழுத்து உபதேசம் பெறாத நிலையிலே ஒருவன் பெருமான் திருவடியை பெறப்போவதில்லை. எந்த தகுதி இல்லாவிட்டாலும் ஐந்தெழுத்து உபதேசமான அளவிலே அவன் பெருமானுடைய திருவடி உணர்ச்சியை பெறப்போகின்றான். அப்படி என்றால் எல்லோருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் மெய்யுணர்வை தருவது எது, ஐந்தெழுத்து. எவர்க்கும் அப்படிங்கிற பொருளுக்கு தான் சொல், சொல்லுக்கு தான் பொருள். அதான் சொல்றார், அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாயிட்டிருப்பாரே, அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு ஒரு. அன்பு சிவம் என்பது யாரும் தெரிஞ்சுக்கல என்னார். அன்பு சிவம்னா நம்ம கோயிலெல்லாம் அன்பே சிவம்னு எழுதி வைக்கிறோம், அப்படி எழுதிட்டு விட்டுறோம், அவ்வளவுதான். லவ் தை நெய்பர் என்று ஒருவர் நமக்கு சொல்லித்தரார். நம்முடைய மனைவி மக்கள் நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க நம்மகிட்ட நல்லவிதமாக பழகிறவங்க இவங்கள்ட்ட வைக்கிற அன்பை சிவம்னு சொல்லலை, இவங்கள்ட்ட அன்பு இல்லாமல் பழகுங்கன்னு சொல்லலை. அன்பே சிவம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் சிவனிடத்திலே ஒருவன் பெறுகின்ற அன்பு என்பது சிவமே தான் அப்படின்னு அர்த்தம். சிவன்பால் எய்துகின்ற அன்பு என்பது சிவம் தான். என்ன காரணம்னா சிவன் கருப்பா சிவப்பா உயரமா குட்டையா ஆணா பெண்ணான்னு யாருக்கும் தெரியாது. சிவம் என்பது கற்பனை கடந்த ஜோதி, ஒரு நாமும் ஒருவும் ஒன்றும் இல்லான். வழிபாட்டுக்காக பெருமான் கருணையோடு உருவத்தை தாங்குகின்றானே தவிர பெருமான் என்பவன் உயிருக்கு உயிராக இருக்கின்ற பொருள். வெங்காயத்தை தோலியெல்லாம் உரிச்சுட்டு உள்ளே போனால் எப்படி வெற்றிடமாக இருக்கோ அப்படி பெருமானை தேடி உள்ளே போனால் பெருமான் இருப்பான், கண்ணுக்கு புலனாக மாட்டான். அப்படிப்பட்ட பொருள் தத்துவங்கள் எல்லாம் வெங்காய தோலி மாதிரி நிக்கிக் கொண்டே போனால் பெருமான் அடையலாம்னு சொன்னால் அங்கேயும் அவனை நேருக்கு நேர் காண முடியாது, அவன் நம்மை காண்பானே என்று நம்மால் அவனை காண முடியாது. அப்படிப்பட்ட பொருள் வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத பொருள். ஆனால் அந்த பொருளிடத்திலே ஒருவனுக்கு பற்று ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த பந்தப்படுத்துகின்ற உலகத்திலிருந்து அவன் நீங்கி மீண்டும் வாரா நெறியாகின்ற சிவபெருமானுடைய திருவடியிலே சென்று இன்ப நிலையிலே இன்ப வீட்டிலே சேருவான் என்பதற்கு எந்த ஐயமும் இல்லை. ஆகவே ஒருவன் அறிந்தோ அறியாமலோ பெருமானிடத்திலே அன்பை பெற்றுவிட்டால் அவன் பெருமானை பெற்றுவிட்டான் அப்படின்னு அர்த்தம். அன்பே சிவம் என்பதற்கு இதான் பொருள். நமக்கு வேண்டியவங்கள்ட்ட வைக்கிற அன்பு சிவம் இல்லை, இது பற்று. இவங்கள நீங்க அன்பு வைங்க, அன்பு வைக்க வேண்டாம், சண்டை போடுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இது சிவம்னு திருமூலர் சொல்லலை. பெருமானிடத்திலே வைக்கின்ற அன்பு பெருமானே. ஏன்னா பெருமான் விரும்பாமல் அவரிடத்தில் அன்பு வராது. பெருமான் முதல்ல நினைக்கணும், இந்த பையன் நம்மளை அன்பா இருந்துட்டு போட்டோம், நம்மளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஹீ ஷுட் அலோவஸ், ஹீ ஷுட் பர்மிட்டஸ். என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான், தன்னை யானும் முன் ஏதும் அறிந்திலன். என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை யானும் பிரான் என்று அறிந்தனே. அம்மாவும் பிள்ளையும் கண்ணாமூச்சி விளையாடினா பிள்ளையினால அம்மாவை காண முடியாது. அம்மாவை ரொம்ப நேரமாக காண முடியல, அழுதா அம்மா இறக்கப்பட்டு வந்து பிடிச்சி தூக்கிப்பாங்க. அதுபோல அழுதால் உன்னை பெறலாமே என்பதற்கு என்ன பொருள்? என் முயற்சினால் உன்னை காண முடியாது, நீ இறக்கப்பட்டு காட்சி கொடுத்தால் அழிய. அதான அர்த்தம் அழுதால் உன்னை பெறலாமேனா என்ன அர்த்தம்? குழந்தை அழுறது கண்டு அம்மாவுக்கு மனசு இறக்கப்படும். ஐயோ இந்த பிள்ளை அழுதே, அழுதா இதுக்கு சளி பிடிக்குமே, ஜுரம் வருமே, ஒழுங்காக உறக்கம் கொள்ளாது என்ற கருணையினால அம்மா குழந்தைய அழவிட மாட்டாங்க, வந்து தூக்கிடுவாங்க. அதுபோல பெருமானுக்காக ஒருவன் அழுதான் என்று சொன்னால் பெருமான் இறக்கப்படுவான். தாயான தத்துவன், தாயை போன்றவன் பெருமான். நம்முடைய முயற்சினாலே பெருமானை அறிய முடியாது, அவன் கருணையினாலே அறிகின்றோம். அப்பொழுது பெருமான் வந்து அன்பே சிவம் என்று சொன்னால், இப்ப பெருமான கோயிலில் இருக்கிற லிங்க வடிவம் என்றோ, இதெல்லாம் நமக்கு அந்த அந்த வழிபாட்டினாலே நாம் சிறு சிறிதாக பெருமானை நோக்கி செல்கின்றோம், உண்மை பெருமான் நோக்கி செல்கின்றோம். குரு லிங்க ஜங்கம வழிபாட்டினால பெருமானுக்கு வி ஆர் இன்ச்சிங் டுவோர்ட்ஸ் தி கிரேட் காட். ஆனால் அந்த கடவுள் எப்படி உறங்குபவனுக்கு உறக்கத்திலே அவன் அந்த இன்பத்தை அடைகின்றான், ஆனால் உறங்குகின்றோம் என்ற எண்ணம் வந்தாலே உறக்கம் கலைந்து போகும். அதே போல உறக்கத்திலே ஒரு இன்பம் இருக்கின்றது, அந்த இன்பமே உறங்குகின்ற எண்ணம் வந்துவிட்டால் கலைந்து போகின்றது. அதுபோல பெருமானுடைய திருவடியிலே தற்போதம் இந்த ஜீவபோதம் அடங்கி இருக்கும் நிலையிலே பெருமானுடைய சிவானந்தம் வெளிப்படுகின்றது. சிறிது இந்த உயிரிலே ஒரு சலனம் ஏற்பட்டாலும் அந்த இன்பம் தடைபட்டு போகின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த பெருமான் மிகவும் இரகசியமான பெருமான். ஆனால் பெருமான் இருக்கின்றான் என்ற எண்ணத்திலே அவரிடத்திலே அன்பு உண்டாகிவிட்டது என்று சொன்னால் இந்த உயிர் பெருமானை அடைந்தே தீரும் என்பது பொருள். அன்பே சிவம், அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார். பெருமானிடத்திலே பெறுகின்ற அன்பும் பெருமானும் ஒன்று என்பதற்கு பொருள். ஏனையோரிடத்திலே வைக்கின்ற அன்பும் அந்த பொருளும் ஒன்று இல்லை. என்ன காரணம்னா, எனக்கு திருநெல்வேலி அல்வாட்டா அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 200 கிராம் சாப்பிட்டப்புறம் அந்த அன்பு குறைஞ்சு போயிடும், போகிறோம். இதை போல தான் எல்லா இடத்துலையும். ஆனால் பெருமானிடத்தில் அப்படி கிடையாது. தம் மீது ஆர்வம் தவிர்த்தருளாத தன்மை கொண்டவன் பெருமான். பெருமானை ஒருமுறை இந்த சமாதி நிலையிலே ஒரு உயிர் அறிந்துவிட்டது என்று சொன்னால் அதை தொடர்ந்து அந்த சமாதி கலைவதற்கு அழும். பெருமான் உள்ளினாலேதான் சமாதி கைகூடுகின்றது, பெருமான் இச்சைப்படி சமாதி கலைகின்றது, பெருமான் மீண்டும் எப்பொழுது அருள் செய்வானோ என்றது ஏங்கி நிற்கும். ஆகவே அந்த ஆர்வம் குன்றாத வகையிலே பெருமான் பார்த்து கொள்வான் என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமானிடத்திலே அன்பினை பெற வேண்டும். இப்ப யாருக்கும் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்வதற்காக இந்த திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டேன். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், யாராயிருந்தாலும்னு சொல்றார். யாராயிருந்தாலும் என்பதற்கு என்ன பொருள்? ஒருவன் உயர் குலத்திலே பிறந்திருக்கலாம், ஒருத்தன் எம்எஸ்சி எம்டெக்லாம் படிச்சிருக்கலாம், ஐஏஎஸ் வந்து கோல்டு ரேங்க் ஹோல்டராக இருக்கலாம், ஒருவன் பெரும் செல்வத்தை ஈட்டியிருக்கலாம், பெரும் பதவியிலே இருக்கலாம், பேராற்றல் படைத்தவனாக இருக்கலாம். ஆனால் பெருமானிடத்திலே அன்பை பெறுவதுதான் பெருமானை இருவதற்கான வழி என்றதை அவன் அறியாதிருந்தால் அவன் வாழ்க்கை வீண். அதான் ஆறும் என்று சொல்லுது. அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். எவ்வளவு உயர்ந்த தகுதிகள் படித்திருந்தாலும் இவர்கள் அன்புதான் சிவம் என்பதை அறியாதிருக்கிறார்கள். என்ன தகுதி உயர்வாக இருந்தாலும் ஆறும் அறிகிறார். ஆனால் ஆறுங்கிற சொல்லுக்கு பொருள் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின். இந்த ஆறுங்கிறதுக்கு என்ன பொருள்? ஒருவன் கீழ் ஜாதியில் பிறந்திருக்கிறான், எழுத படிக்க தெரியாது, கையில் கொஞ்சமும் காசு கிடையாது, கீழ்மக்கள் ஒழுக்கம்தான் இருக்கு. இருந்தாலும் பெருமானை பார்த்த உடனே அவனுக்கு நாயனார் கண்ணப்ப நாயனாருக்கு அந்த குடும்பத்தேவரை பார்த்த உடனே இவரை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்ற பேரன்பு நிலை ஏற்பட்டது. அதே போல ஒரு பேரன்பு நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த கீழ்நிலையில் இருந்தாலும் அன்பே சிவமாவது ஆறும் லெட்ஹிம் பி எனிஒன் அறிந்த பின். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், லெட்ஹிம் பி எனிஒன் எக்ஸால்டட், இது டஸ் நாட் நோ இஸ் அ வேஸ்ட். லெட்ஹிம் பி எனிஒன் இன்ஃபீரியர், இஃப் ஹி ஜஸ்ட் கம்ஸ் டு நோ ஹி அட்டைன்ஸ் அப்படிங்கிற பொருளை சொல்றார். ஆறும் என்பது உயர்ந்தோர் யாராயிருந்தாலும், ஆறும் என்பது கீழோர் யாராயிருந்தாலும் என்று பொருள்படுவதை போல எவர்க்கும் மெஞ்ஞானமா மஞ்சழுத்துன்னு சொல்றார். யாராயிருந்தாலும் அவருடைய இந்த வேர்ல்டி அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி வேர்ல்டி கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், ஐந்தெழுத்து தான் பெருமானிடத்திலே சேர்க்கின்றது. ஒருவன் பட்டாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தோலாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தங்க கிண்ணத்தில் பால் பாயசம் சாப்பிட்டு இன்புறுகின்றான், இன்னொருவன் தகரடப்பால் கஞ்சி சாப்பிட்டு இன்புறுகின்றான். ஒருத்திக்கு ஐயே கலெக்டர் கணவர், இன்னொருத்திக்கு மரம் வெற்றவன் கணவர், இருந்தாலும் இன்பம் ஒன்று. அப்போ இதெல்லாம் வெளியில் இருக்கிற இந்த கண்டிஷன்ஸுக்கும் பெருமானுடைய திருவடியை எழுதிக்கின்ற ஐந்தெழுத்துக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுது. எவருக்கும் மெஞ்ஞானமாம் அஞ்செழுத்து, அஞ்செழுத்து தான் பெருமானை அடைவிக்கும்.